بسم الله الرحمن الرحيم
بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري وحلول لقدة من لساني يفقه قولي அளவற்ற அருளாளனும் நிகரல அன்புடனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹின் திருநாமம் போற்றி ஆரம்பிக்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹின் அடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் தொடர்ந்தும் நாங்கள் மக்களுடைய பார்வையில் சாதாரணமாகிவிட்ட தீமைகள் என்ற தலைப்பின் கீழால் சில முக்கியமான தலைப்புகளை நாங்கள் பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு வந்து, அதாவது ஒரு பெண் அந்நிய ஆண்களோடு என்ன செய்யறது, தனியே பிரயாணம் செய்யறது, அதாவது தனக்கு அனுமதிக்கப்பட்ட தனது நெருங்கிய உறவினர்கள் அல்லாத அந்நிய ஆண்களோடு என்ன செய்யறது, தனியே பிரயாணம் செய்யறது. இது வந்து என்ன மக்களுடைய பார்வை இன்னைக்கு சர்வசாதாரணமாகிவிட்ட ஒரு தீமைகளில் ஒன்று என்பதை வந்து நாங்கள் இன்றைய தினம் படிக்க இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது தொடர்பாக மிக தெளிவாக என்ன சொல்றாங்க, ஒரு பொதுவான ஒரு செய்தியில சொல்றாங்க வந்து, லா துசாஃபிரு இம்ராத்தின் இல்லா மஅதி முஹ்ரிம், அதாவது ஒரு பெண் என்ன செய்ய வேண்டாம், மஹரமான ஒரு ஆண் துணை இன்றியே அல்லாமல் என்ன செய்ய வேண்டாம், அவள் வந்து பிரயாணம் மேற்கொள்ள வேண்டாம். ஒரு பெண்மணி பிரயாணம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பிரயாணம் மேற்கொள்ளலாம், ஆனால் மஹரமான ஆண் துணை வேண்டும், ஆண் துணையோடு என்ன செய்யலாம், அவள் பிரயாணம் மேற்கொள்ளலாம். அது அல்லாத ஆண்களோடு, அது அல்லாத துணைகளோடு, மகரம் அல்லாத அஜ்னபியத்தானவர்களோடு என்ன செய்யக்கூடாது, அவள் பிரயாணம் மேற்கொள்ள கூடாது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணம் மேற்கொள்ள வேண்டாம் என்று தடை உத்தரவாக சொல்றாங்க. அப்ப இந்த செய்தி ஒரு பொதுவான செய்தி. இந்த செய்தி அல்லாமல் இன்னும் பல செய்திகள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம், இன்னும் பல செய்திகள் இருப்பதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க, ஒரு செய்தியில சொல்றாங்க வந்து, லா யஹில்லு லி இம்ராத்தின் துஅ்மினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிரே, அல்லாஹையும் மறுமை நாளையும் விசுவாசம் கொள்ளக்கூடிய ஒரு பெண்ணுக்கு வந்து பிரயாணம் செய்வது கூடாது. எப்படின்னு சொன்னால், துசாஃபிரு மசீரத்தை யோமின் இல்லாம அதி முஹரிம், அதாவது அவளோடு ஒரு மஹரமான உறவு இருந்தே அல்லாமல் அவள் என்ன செய்யக்கூடாது, ஒரு நாள் நடை தூரம் பிரயாணம் மேற்கொள்ள கூடாது. அல்லாஹை ஈமான் கொண்டு மறுமை நாளை ஈமான் கொண்ட ஒரு பெண்மணி அவளோடு மஹரம் ஒருத்தர் இருக்கின்ற நிலைமையிலே அல்லாமல் அவள் என்ன செய்ய வேண்டாம், ஒரு நாள் நடை தூரம் பிரயாணம் மேற்கொள்ள வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியில் சொல்றாங்க. இது அல்லாமல் இன்னும் ஒரு செய்தியில், இது வந்து முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான செய்தி. அதே நேரம் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட இன்னொரு செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க வந்து, லா யஹில்லு லி இம்ராத்தின் துஅ்மினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அதே மாதிரியான அதே வாசத்தை பயன்படுத்தினாங்க, அதாவது அல்லாஹையும் மறுமை நாளை ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு பெண்ணுக்கு வந்து கூடாது. அண்ட் துசாஃபிர சஃபரன் யகூனு தலாசத்து ஐயாம், மூன்று நாட்கள் அவள் என்ன செய்யக்கூடாது, பிரயாணம் செய்யக்கூடாது. ஃபசா இதா, அல்லது மூன்று நாட்களோட மேலதிகமாக பிரயாணம் செல்லக்கூடாது. இல்லா வமஹா அபுஹா, எப்படி அவருடைய தந்தை அவளோடு இருக்கக்கூடிய நிலையிலே அல்லாமல், தந்தையோடு வேணா மூணு நாளோ மூணு நாளுக்கு மேலதிகமாக போகலாம். அதே நேரம் அல்லது அவருடைய மகனோடு போகலாம், அல்லது அவளுடைய கணவனோடு அவளுக்கு போகலாம், அல்லது அவளுடைய சகோதரனோடு அவளுக்கு போகலாம், அல்லது மகரமான ஒரு ஆண் துணை, தனது மாமனார், தனது கணவனுடைய தந்தை, அல்லது இப்படி தன்னுடைய சொந்த தந்தையுடைய சகோதரர்கள், தாயுடைய சகோதரர்கள், இப்படி தனக்கு திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்ட இப்படியான மகரமான துணையோடு அல்லாமல் மூன்று நாளைக்கு என்ன செய்ய வேண்டாம், பிரயாணம் மேற்கொள்ள வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியும் வந்து முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இது அல்லாத இன்னும் பல செய்திகள் இருக்கின்றது. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு நாட்கள் பிரயாணம் மேற்கொள்ள வேண்டாம், ரெண்டு நாள் என்ன செய்ய வேண்டாம், பிரயாணம் மேற்கொள்ள வேண்டாம் சொல்றாங்க. அது இல்லாமல் இன்னும் ஒரு செய்தி இருக்கின்றது அப்படின்னு சொன்னால், மசீரத்தை, அதாவது வந்து அரை நாள், மசீரத்தை வரீதுன்னு சொல்வார்கள், அதாவது வந்து அரை நாட்கள் என்ன செய்ய வேண்டாம், அரை நாளாக இருந்தாலும் கூட இப்படி பிரயாணம் மேற்கொள்ள வேண்டாம், ஒரு பெண் பிரயாணம் மேற்கொள்ள வேண்டாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி இந்த செய்திகள் நாங்க எடுத்து பார்க்கும்போது, அரை நாளும் டிக்குது, ஒரு நாளும் டிக்குது, இரண்டு நாளும் டிக்குது, மூன்று நாளும் டிக்குது, மூன்று நாட்டுக்கு மேலாளியும் போக முடியாது டிக்குது, அப்ப இது எப்படி ஒரு குழப்பம் மாறி இருக்குது என்ற ஒரு நிலைப்பாடு யாருக்கும் என்ன செய்யலாம், இந்த ஹதீஸ்ல பார்க்கும்போது எழலாம். இந்த இது நியாயமான ஒரு கேள்விதான் இது. அப்ப இந்த கேள்வியை வந்து இமாம் ஷேக் பிம்பாஸ் ரஹிமஹுல்லா அவர்கள், அல்லாஹ் தஆலா ரஹமத் செய்வன் அவர்களுக்கு, அவர்களிடத்தில் இந்த கேள்வி கேட்கப்பட்ட போது ஒரு அழகான ஒரு விளக்கத்தை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னு சொன்னால், இந்த கேள்விகள், இந்த ஏன் இந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றம் மாற்றமாக அரை நாள், ஒரு நாள், ரெண்டு நாள், மூன்று நாள், இப்படி ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொன்னால், இதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், அந்தந்த சஹாபாக்கள் தங்களுடைய தேவையை வந்து கேட்பாங்க. அதாவது வந்து என்னுடைய மனைவி ஒரு நாள் பிரயாணம் போகலாமா அப்படின்னு கேட்டா ரசூலுல்லாஹி என்ன சொல்லுவாங்க, இல்ல ஒரு நாள் பிரயாணம் போக கூடாது, ரெண்டு நாள் பிரயாணம் போகலான்னு வந்து கேட்டா ரெண்டு நாள் பிரயாணம் போக கூடாது, மூணு நாள் கேட்டா மூணு, அரை நாள் கேட்டா அரை நாள், இப்படி கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் முகமாக தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி வித்தியாசம் வித்தியாசமான பதில்களை அளித்தார்கள். இது அல்லாமல் பொதுவான பதிலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க, என்ன ஒரு பெண்மணி என்ன செய்ய வேண்டாம், அவள் வந்து லா துஸாஃபிரு இம்ராத்தின் இல்லா மாதி முஹ்ரிம், அதாவது ஒரு பெண்மணி என்ன செய்ய வேண்டாம், அவளோடு மகரமான உறவு இருந்தால் மகரமான உறவோடே அல்லாமல் அவள் என்ன செய்ய வேண்டாம், பிரயாணம் மேற்கொள்ள வேண்டாம் சொல்லி பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தி இருக்கின்றது. எனவே அந்த செய்தியை தான் நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த செய்திகள் வந்து என்ன, அவரவர் கேட்ட கேள்விக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த பதிலாகத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இமாம் அவர்கள் விளக்கம் அளித்து விட்டு என்ன சொல்றாங்க சொன்னால், இந்த அரை நாள் தூரமும் ஒரு நாள் தூரம் இதை வந்து கிலோமீட்டர் கணக்கில் வந்து ஒரு கணக்கை சொல்றாங்க இமாம் அவர்கள் சொல்றதை நான் அப்படியே சொல்றேன் உங்களுக்கு. அதாவது வந்து இமாம் ஷேக் அல்பானி ஷேக் பிம்பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லும் பொழுது எப்படி சொல்றாங்கன்னு சொன்னால், இந்த ஒரு நாள் தூரம் என்பது எப்படி கணக்கிடப்படும் சொன்னால், மசீரத்தையோம் மசீரத்தையோம் சொன்னால் ஒரு நாள் நடை தூரம், அதை வந்து எப்படி அந்த காலத்தில் ஒரு நாள் நடை தூரத்தை இந்த காலத்துக்கு எப்படி கணக்கிடுறேன்னு சொன்னால், கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி இமாம் ஷேக் பிம்பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க. அதே நேரம் அரை நாள் சொன்னா என்ன, 40, இப்ப நம்ம பார்க்கணும் இந்த ஹதீஸ்கள்ல வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்கள் ஆக குறைந்த ரசூலுல்லாஹி எவ்வளவு சொல்லிக்கிறாங்க, ஆக குறைந்தது எவ்வளவு, அரை நாள் போகணும்னு சொல்லிக்கிறாங்க, அரை நாள் எவ்வளவு, அப்ப 40 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க வந்து அரை நாள் தூரம் வெளியே பிரயாணம் போகாதீங்க, மகரமான உறவு இல்லாமல் போகாதீங்க, மகரமான உறவோட போகலாம் நீங்க, மகரமான உறவு இல்லாமல் நீங்க தனியே பிரயாணம் போகாதீங்க அல்லது அந்நிய ஆண்களோட பிரயாணம் போகாதீங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்கிறாங்க. அப்ப இந்த அந்த அரை நாள்ன்றது வந்து கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் என்பதை இமாம் அவர்கள் சொல்லிட்டு சொல்றாங்க. வந்து இந்த 40 கிலோமீட்டருக்கு உள்ள ஒரு பெண்மணி வந்து பிரயாணம் போவது என்று சொன்னால், அவளுக்கு அங்கே என்ன அந்த ஊர்ல வந்து அவளுடைய பாதுகாப்புக்கு உத்தரவாதம் இருக்கும் என்று சொன்னால், அது ஒரு பாதுகாக்கப்பட்ட நகரமாக இருக்கும் என்று சொன்னால், பெண்களுக்கு எந்த ஒரு சேஷ்டைகளும் பெண்களுக்கு எந்த ஒரு அதாவது இடைஞ்சல்களும் அங்கே ஏற்படாது என்ற உத்தரவாதம் அங்கே இருக்கும் என்று சொன்னால், அவளுக்கு என்ன செய்யலாம், அவளுக்கு தனியேயோ அல்லது தனியாக என்ன செய்யலாம், இந்த மாதிரி மகரம் இல்லாமல் அவளுக்கு என்ன செய்யலாம், போகலாம் என்று சொல்லி இமாம் அவர்கள் என்ன செய்யறாங்க, அவருடைய ஃபத்வாவில் வந்து விளக்கப்படுத்துறாங்க. எனவே அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நாங்கள் இங்கே பார்க்க வேண்டிய விஷயம் என்று சொன்னால், அதாவது தனியே ஒரு பெண்மணி போகலாம் என்று இஸ்லாம் இவ்வளவு ஒரு குறுகிய ஒரு கிலோமீட்டர் கணக்கு வச்சிருந்தாலும் கூட, அப்ப இந்த மாதிரி போவது என்று சொன்னால் நாங்க பார்க்கணும் என்ன, அந்த நகரத்துக்குள்ள அந்த ஏரியாக்குள்ள வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் வழங்கப்பட்டிருக்கின்றதா, பெண்களுக்கு வந்து எந்த ஒரு சில்மிஷமும் எந்த ஒரு சேஷ்டைகளும் ஏற்படாது என்ற உத்தரவாதம் அங்கே இருக்கும் என்று சொன்னால் அங்கே போகலாம் என்பதை நாங்கள் என்ன செய்யணும், விலங்கிக்குள்ள கணையப்பட்டிருக்கின்றோம். எனவே அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நமது ஊர்கள் இன்றைக்கு நாங்கள் வாழக்கூடிய ஊர்களை பொறுத்தவரை வந்து அந்த உத்தரவாதம் அளிக்க முடியாது என்று சொன்னால், அந்நிய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஊர்கள், அதாவது மிக மோசமான மக்கள் அதிகமாக நடமாடக்கூடிய இடங்கள் தான் என்ன செய்து அதிகமான ஊர்கள் இருக்கு. அப்ப இந்த மாதிரியான ஊர்களை வந்து நாங்க வந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டராக இருந்தாலும் கூட ஒரு பெண்மணி தனியே போவது என்பது கட்டாயமாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், விலகிக் கொள்ள வேண்டியிருக்கின்றது. அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த விஷயத்துல வந்து மிக முக்கியமாக என்னன்னு சொன்னால், ஹஜ் உம்ரா பொறுத்தவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, இந்த தடையை வந்து போடுறாங்க. ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி உம்ராவாக இருந்தாலும் சரி, இதுல வந்து என்ன செய்யக்கூடாது, ஒரு பெண்மணி வந்து இது என்ன ஒரு இபாதத்துக்கு காணி போறது, இது ஒரு சாதாரண உல்லாச பிரயாணம் கிடையாது, ஒரு ஒரு சொந்த தேவைக்கு வேற ஏதாவது ஒரு ஒரு சும்மா போறது கிடையாது, இது வந்து ஒரு இபாதத்துக்காக போகக்கூடிய பயணம். இந்த பயணங்களிலே கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, அந்நிய ஆண்களோடு என்ன செய்யக்கூடாது, அவள் இந்த பயணம் மேற்கொள்ளக்கூடாது, அவளுக்கு அந்த ஹஜ் கடமை கிடையாது, அவள் இஸ்திதாஅத் என்று சொல்லக்கூடிய அந்த இயலுமான தன்மை அவளுக்கு கிடையாது என்ற காரணத்தினால வந்து அவள் என்ன செய்ய தேவையில்லை, மகரமான ஆண்கள் இல்லாவிட்டால் அவள் வந்து அந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற தேவையில்லை என்ற அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, மிக தெளிவாக வந்து வழிகாட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். இதுக்கு என்ன காரணம் சொன்னால், பெண்ணை பொறுத்தவரை இயல்புல என்ன செய்கிறாள், அவள் வந்து ஒரு பலகீனமான ஒரு படைப்பினமா இருக்கிறாள். அப்ப இந்த பலகீனத்தை வந்து என்ன செய்யறாங்க, மோசமானவர்கள் பயன்படுத்தி கொண்டு அவளை வந்து மோசமான வழிக்கு இழுப்பதற்கும் அல்லது அவளை வந்து சில நிர்பந்தங்களின் அடிப்படையில் அவளை வந்து ஒரு மோசமான பாதைக்கு இட்டுச் செல்வதற்கு முயற்சிப்பாங்க என்ற காரணத்தினால அவளுடைய மானம் பறிக்கப்படலாம், அவளுடைய கற்பு கொள்ளையடிக்கப்படலாம் என்ற காரணத்தினால வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, இப்படியான ஒரு தடையை வந்து விதித்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, அதே போன்று ஒரு பெண் என்ன செய்யக்கூடாது, விமானத்தில் பிரயாணம் செய்வதாக இருந்தாலும் சரி, வேறு வேறு வழிகளில் பிரயாணம் செய்வதாலும் சரி, அதாவது அவளுக்கு அவளுக்கு அவளுடைய அந்த மஹரம் துணை இல்லாமல் அவள் என்ன செய்ய முடியாது, பிரயாணம் செய்ய முடியாது என்பதை வந்து நாங்கள் விலை கொள்ளவும். இதுல வந்து இன்றைக்கு என்ன அதிகமாக நம்ம பார்க்குற விஷயம் என்னன்னு சொன்னா, நம்ம சொல்லுவோம் நம்ம கணவன் தானே கொண்டு விடுறாரு ஏர்போர்ட்டுக்கு, அவர் தான் ட்ரிப் பண்றாரு, அல்லது நம்ம கணவன் தான் ஏர்போர்ட்டுக்கு வாராரு, இன்னொரு ஏர்போர்ட்டுக்கு என்ன செய்யறாரு, அவர் தான் நம்மளை வந்து என்ன ரிசீவ் பண்ண வராரு அப்படின்னு சொல்லி நம்மளோட கணவன் வரா இல்ல சகோதரன் வரா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், அந்த அந்த கொண்டு வந்து உட்றத்தையும் கூட்டிட்டு போறதையும் மட்டும்தான் நம்ம கனவு பண்றோம். பிரயாணத்துல பிளைட்ல 5 மணித்தியாலும் 6 மணித்தியாலும் 7 மணித்தியாலும் இப்படி வர வேண்டி வருது, இத்தனை கிலோமீட்டர் கணக்கு, 1000 கணக்கான கிலோமீட்டர் கணக்கு, 2000 கிலோமீட்டர், 3000 கிலோமீட்டர், 4000 கிலோமீட்டர் என்ன செய்யுது வர வேண்டி வருது என்பதை எல்லாம் என்ன செய்யறாங்கல்ல இன்னைக்கு அதிகமான மக்கள் யோசிக்கிறாங்கல்ல. அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, நாங்க அந்த அந்த குறிப்பிட்ட அந்த கொண்டு வைத்து உட்றதையும் கூட்டிட்டு வரதை மட்டும் யோசிக்காமல் அந்த பிளைட்ல அந்த பெண்மணி வரும்போது கூட என்ன செய்யுது, அவர் தனியே தான் வர வேண்டியது, அவளுக்கு பக்கத்துல யார் யார் உட்கார போறாங்கன்னு தெரியாது. அப்ப அந்த பிரயாணம் வந்து டைரக்டா தான் வருமானு நம்மளுக்கு தெரியாது, திடீர்னு ஏதாவது பிளைட்டுக்கு ஏதாவது கோளாறு வந்துருச்சு, ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னா என்ன செய்யலாம், பிளைட்டை வந்து எங்கேயாவது கொண்டு ஒரு விமான நிலையத்தை இறக்கிடுவான், அல்லது அந்த பிளைட்டை வந்து என்ன எடுக்கிறது கொஞ்சம் லேட் பண்ணுவான், 2 மணித்தான் 3 மணித்தான் 4 மணித்தான் லேட் பண்ணுவான், இப்படி பல பிரச்சனைகள் நடக்க வாய்ப்பு. அப்ப இந்த மாதிரி நேரத்தில் வந்து அந்த பெண் வந்து நெருக்கதிக்குள்ளாக்கப்படுகிறாள், அவளால் வந்து யார்கிட்டையும் வந்து உதவி கேட்க முடியாது, யாரிடமும் அதாவது எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலைக்கு அவள் தள்ளப்படுகிறாள். எனவே இந்த பெண்மணியுடைய பாதுகாப்பை வந்து கருத்தில் கொண்டுதான் அந்த பெண்ணுடைய மானம் பாதுகாக்கப்படும் என்ற காரணத்தினால்தான் இஸ்லாம் என்ன செய்கின்றது, இப்படியான சில தடைகளை எங்களுக்கு விதித்து இந்த பிரயாணம் என்று வந்துட்டால், பிரயாணம் என்று சமுதாயத்தில் எதுக்கெல்லாம் சொல்லுவாங்களோ அந்த பிரயாணம் என்று வந்துட்டால் அது வந்து என்ன செய்யக்கூடாது, ஒரு பெண்மணி தனியேவோ தனியாகவோ அல்லது வந்து தனது மகரம் உறவு அல்லாத அஜினபியத்தான உறவுகளோடோ அவள் பிரயாணம் மேற்கொள்ள கூடாது என்பதை இஸ்லாம் என்ன செய்கின்றது சொல்லியிருக்கின்றது. அப்ப இந்த மாதிரியான தடைகளை நாங்கள் வந்து பெண்களை ஒடுக்குவதற்காக இஸ்லாம் போட்ட தடைகளாக நாங்கள் பார்க்கக்கூடாது. பெண்களுடைய கற்பை பாதுகாப்பதற்காக, அவருடைய மானத்தை பாதுகாப்பதற்காக, அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக இஸ்லாம் ஆண்களுக்கு மேலதிகமான ஒரு சுமையை கொடுத்திருக்கின்றதை நாங்கள் பார்க்கணும். இஸ்லாம் ஆண்களுக்கு ஒரு சுமையை ஒரு கட்டாயப்படுத்தி நீங்க என்ன செய்யணும், பெண் போறதுன்னா நீங்க மகரமான உறவு நீங்க போகணும், கணவன் போகணும் அல்லது பிள்ளைகள் போகணும் அல்லது சகோதரம் போகணும் இப்படின்னு சொல்லி என்ன செய்யுது, இஸ்லாம் ஆண்களுக்கு மேலதிகமான ஒரு பொறுப்பை கொடுத்துக்கிறது இல்லாம பெண்களை வந்து ஒருபோதும் என்ன அவங்கள வந்து நசுக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவருடைய உரிமையை பறிக்கின்றது என்றெல்லாம் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, தப்பாக கூடாது என்பதையும் இந்த இடத்துல பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மகரமான துணை என்று வரும்பொழுது இவர்களுக்கு என்ன செய்றாங்க, இஸ்லாமிய அறிஞர்கள் 4 நிபந்தனைகளை சொல்றாங்க. அது என்ன முதலாம் நிபந்தனை சொன்னால், அந்த உறவு வந்து என்ன செய்ய வேண்டும், முஸ்லீமாக இருக்க வேண்டும், காபிரான உறவாக இருந்தால் அது வந்து என்ன செய்யும், அவர் மகரமாக இருந்தாலும் கூட அதாவது அவருடைய சொந்த சகோதரனை பாரு சில காபிராய்ப்பார், அவர் என்ன செய்ய முடியாது, அவர் வந்து மகரம் அவர் வந்து மகரம் என்ற அந்த அந்தஸ்து எடுத்து இந்த மாதிரி போக முடியாது. அதே நேரம் பருவ வயது அடைந்தவராக இருக்கணும், மகரம் என்று சொல்லி தனது பெத்த பிள்ளை ஆம்பளை பிள்ளை 2-3 வயசு பிள்ளை எல்லாம் எடுத்துட்டு போய் என்ன செய்ய முடியாது, நான் என் பிள்ளை பையனோட தானே நான் போறேன், 5 வயசு பையன் 7 வயசு பையன் பையனோட தான் நான் போறேன்னு சொல்லி ஒரு பெண்மணி சொல்ல முடியாது. பருவ வயதை அடைந்ததா இருக்கணும் அந்த பெண், அந்த 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 ஆண் பிள்ளை வந்து பருவ வயதை அடைந்ததா இருக்கணும். அதே நேரம் புத்தி சீர்நிலையில் உள்ளதா இருக்கணும், புத்தி சுவாதீன மற்றவர்கள் என்ன செய்ய முடியாது, இந்த பொறுப்பை எடுக்க முடியாது. இது என்ன பெண்ணை பொறுப்பாக கூட்டிட்டு போற விஷயம் இது. அப்ப புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்க வேண்டும், அதே நேரம் ஆணாக இருக்க வேண்டும், ஆணாக இருக்க வேண்டும், முஸ்லீமாக இருக்க வேண்டும், பருவ அடைந்த புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்க வேண்டும் சொல்லி இப்படி 4 நிபந்தனைகளை என்ன செய்கின்றார்கள் இஸ்லாமிய அறிஞர்கள் வந்து வகுத்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இந்த மாதிரி இந்த நிபந்தனைகள் பேணப்பட்டால் தான் கட்டாயம் அந்த பெண்ணுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த இஸ்லாம் காட்டித்தரக்கூடிய அந்த பாதுகாப்பான ஒரு பயணத்தை வந்து மேற்கொள்வதற்கு வசதியாக இருக்கும் என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், விலை கொள்ள கடமைப்பட்டிருக்கணும். அன்புக்கும் பெருமைக்கும் சகோதரர்களே, அல்லாஹு நடியார்களே, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பல செய்திகளில் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம அந்த செய்திகள்லாம் சொல்லிட்டோம், அதாவது வந்து 3 நாள் பிரயாணம் செய்யக்கூடாது, 2 நாள் பிரயாணம் செய்யக்கூடாது, 1 நாள் பிரயாணம் செய்யக்கூடாது, இப்படி பல செய்திகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த எந்த செய்தியாக இருந்தாலும் கூட அதாவது வந்து எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், பொதுவாக இதுலேருந்து நாங்கள் சுருக்கமாக நாங்கள் விளைக்கொள்ள விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த பொதுவாக எதையெல்லாம் பிரயாணம் என்று சொல்வார்களோ, பொதுவாக எதையெல்லாம் பிரயாணம் என்று சொல்வார்களோ அந்த பிரயாணத்தை வந்து ஒரு பெண் வந்து என்ன செய்யக்கூடாது, மகரமான உறவு இல்லாமல் அவள் போகக்கூடாது. பிரயாணம் அல்லாமல் சாதாரணமாக சின்ன சின்ன பயணங்களாக இருந்தால் அவளுடைய பாதுகாப்புக்கு உத்தரவாதம் இருக்கும் என்று சொன்னால், அவள் பாதுகாப்பா போய் வரலாம் என்ற ஒரு நிலை இருக்கும் என்று சொன்னால் சின்ன சின்ன பயணங்கள் போய் வரலாம் என்ற அடிப்படையில் தான் நினைக்கிறார்கள் இஸ்லாமிய அறிஞர்கள் வந்து விளக்கம் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட பாருங்க, இந்த ஹஜ் சம்பந்தமான விஷயத்துல இஸ்லாம் என்ன செய்ய சிலர் நினைக்கிறாங்க என்னன்னு சொன்னால், ஹஜ்ஜி உம்ராக்கு வந்தா மஹரம், நம்ம முஸ்லீம் சமுதாயத்துல அதிகமானவர் வந்து ஹஜ்ஜி உம்ரா வந்தா இந்த மஹரத்தை பத்தி கேள்வியை கேட்கறது, மற்ற டைம்ல என்ன போவாங்க வருவாங்க அங்க போவாங்க நாடு கடந்தெல்லாம் போவாங்க, நாடு கடந்தெல்லாம் ஒரு நாட்டிலேருந்து ஒரு நாட்டுக்கு போவாங்க வருவாங்க, ஹஸ்பண்ட் எடுப்பாரு அனுப்புவார் எல்லாமே செய்வாங்க, ஹஜ் உம்ரா வந்தா மட்டும் கேட்பாங்க. அன்புக்கும் பெருமைக்கு சகோதரர்களே, ஹஜ் உம்ராவுன்றது வந்து ஒரு கண்ணியமான ஒரு இஹ்லாஸை வரவழைக்கக்கூடிய ஒரு ஒரு இஸ்லாம் காட்டி தரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு வணக்க வழிபாடு. அந்த வணக்க வழிபாட்டுக்கே இஸ்லாம் வந்து அனுமதிக்கலன்னு சொன்னால் மற்ற பயணங்களுக்கு எப்படி இஸ்லாம் அனுமதிப்போதோ, அனுமதிக்காத ஒரு போது பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு ஆண் வந்து என்ன செய்றாரு கேட்கிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கடி செய்யல வந்து கேட்கிறாங்க, வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க வந்து எந்த ஒரு அதாவது ஆண் மஹரம் இல்லாமல் ஒரு பெண் வந்து என்ன செய்ய வேண்டாம், தனியே இருக்க வேண்டாம் என்று, மஹரம் இல்லாமல் பிரயாணம் செல்ல வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நேரத்தில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வந்து கேட்கிறாரு, யா ரசூலுல்லா, எனது மனைவி என்ன செய்யறாங்க, ஹஜ்ஜுக்கு போறதுக்கு போய்க்கிறாங்க, ஹஜ்ஜுக்கு போறதுக்கு போய்க்கிறாங்க, நான் வந்து என்ன செய்யறேன், நான் வந்து சில யுத்தங்களுக்காக பேர் கொடுத்துள்ளேன், நான் வந்து சில யுத்தங்களுக்கு போய்க்கிறேன், நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி இந்த செய்தியை சொல்றாங்க, ஒரு பெண் வந்து என்ன செய்ய வேண்டாம், மஹரம் துணை இல்லாமல் பிரயாணம் மேற்கொள்ள வேண்டாம் சொல்றாங்க. அப்புறம் இந்த சஹாபி கேட்கிறாரு, யா ரசூலுல்லா, நான் வந்து என் மனைவி இப்படி ஹஜ்ஜி போறாங்க, நான் வந்து இப்படி யுத்தத்தை போய் பாக்குறேன், என்ன செய்யறது அப்படின்னு கேட்கறாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, அது என்ன, அதுவும் இபாதத்து இதுவும் இபாதத்து, யுத்தம் எவ்வளவு பெரிய இபாதத்து, அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது, அல்லாஹ்வுடைய பாதையில போராடுறது, அதுவும் எவ்வளவு பெரிய இபாதத்து, இதுவும் ஒரு இபாதத்து, சரி பரவாயில்ல ரெண்டு பேரும் இபாதத்து தானே சொல்லி விடல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க வந்து, நீ என்ன செய்ய வேண்டும், இபாத ஜிஹாதை விட்டு விட்டு நீ என்ன செய்ய வேண்டும், உனது மனைவியோடு சென்று ஹஜ்ஜை நிறைவேற்றுவீராக. பாருங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகாக வழிகாட்டுறாங்கன்னு பாருங்க. அப்ப சஹாபாக்கள் ஈமான் குறைந்தவர் இருந்தார்களா, சஹாபாக்கள் வந்து அந்த கெட்ட எண்ணம் உடையவர்களா இருந்தார்களா என்றது அல்ல. அதாவது பொதுவாக மனிதன்ட்ட எந்த நேரத்துல வந்து சைத்தான் வருவான் தெரியாது. இப்ப இன்றைக்கு என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சொல்லும் பொழுது ஏன் நீங்க தப்பா யோசிக்கிறீங்க, ஏன் நீங்க சந்தேக கண்ணோட பாக்குறீங்க அப்படி எல்லாம் கேட்பாங்க கேள்வி. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சந்தேக கண்ணோட பார்த்து இந்த சஹாபியை போக சொல்லல, அது இல்ல, அது இல்ல விஷயம். அதாவது எந்த நேரத்துல சைத்தான் வருவான் நம்மளுக்கு தெரியாது, யாராக இருந்தாலும் சொல்ல முடியாது எந்த நேரத்துல சைத்தான் வந்து வழிகெடுப்பான்னு தெரியாது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிஹாத் அல்லாஹ்வுடைய பாதையில போராடுவதற்கு போகாம நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய மனைவியோட போய் ஹஜ்ஜை நிறைவேற்றுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி வந்து புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்கள்ல சஹிஹான செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருப்ப நாங்க பாக்குறோம். எனவே அன்புக்கும் பெருமைக்கு சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த விஷயங்களை நாங்கள் கருத்தில் கொண்டு நாங்கள் வெறுமனே ஹஜ் உம்ரா மாத்திரத்துக்கு தான், ஹஜ் உம்ரா போன்ற இந்த வணக்கங்களுக்கு மாத்திரம் தான் மஹரம் தேவை என்று நாங்கள் மொட்டையாக விளங்கிக் கொள்ளாமல், பொதுவாக எந்த பயணமாக இருந்தாலும் கூட இதற்கெல்லாம் பயணம் என்று சொல்லப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக சொல்லிட்டாங்க, பயணம் என்ன செய்யக்கூடாது, எந்த ஒரு பயணமாக இருந்தாலும் கூட லா துஸாஃபிரு இம்ராத்தின் இல்லாம அதை முஹரிம், ஒரு பெண் வந்து என்ன செய்ய வேண்டாம், அவள் வந்து பிரயாணம் மேற்கொள்ள வேண்டாம் மஹரமான ஒருத்தர் இருந்தே அல்லாமல், மகரமானவர்கள் இருந்தால் பிரயாணம் மேற்கொள்ளலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன காரணத்தினால வந்து கட்டாயமாக நாங்கள் இந்த விஷயத்துல வந்து ஹஜ் உம்ராவுல மாத்திரம் அல்லாமல் எல்லா விஷயத்திலும் பிரயாணம் என்று எதுக்கெல்லாம் சொல்லுவோமோ அதுலாம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், கட்டாயமாக இந்த மகரத்தை பேணுவதற்கு, மகரத்தோட மகரமான உறவோட போறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும், முயற்சிக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்று இந்த விஷயத்துல வந்து என்ன செய்யறாங்க, குறிப்பாக நமது ஊர்களில் வந்து இந்த ஹஜ் உம்ராவுக்கு தங்களுடைய அந்த ஆட்களை கூட்டிட்டு போறதுக்காக வேண்டி, எப்படியாவது ஆட்களை சம்பாதிச்சு கொள்ளணும் என்பதற்காக வேண்டி மாற்று விளக்கங்களை கொடுத்து எதையாவது ஒன்று அப்படி இப்படி எல்லாம் சொல்லி என்ன செய்யறாங்க, பெண்களை எப்படியாவது கூட்டுவாங்க. சிலவங்க வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால், மகரம் வந்து பொய்யான மகரத்தை வந்து காட்டுவாங்க, எதுக்கு மினி அங்க காட்டணும், எம்பசி காட்டணும், அதாவது இந்த இந்த பொம்பளோட தந்தையுடைய பேருக்கு ஒப்பான ஒருவர் இருக்கிறார், ஒரு ஒருவர் இருக்கிறாரு, அவருடைய தந்தையுடைய பேரும் இந்த இந்த பொம்பளோட தந்தையுடைய பேரும் ஒரே பேராயிருக்கிறவங்க, அப்ப என்ன இவர் இது இவர் தான் இவருடைய சகோதரர் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பாஸ்போர்ட்டையும் வச்சு அப்படி காட்டி என்ன செய்யறாங்க, மகரம் உறவு எடுக்கிறாங்க. இது இப்படி எல்லாம் காசுக்காவணி பண்றாங்க. அன்புக்கு பெருமைக்கு சகோதரர்களை, இதுவெல்லாம் என்ன செய்யாது, அவருடைய இபாதத்தும் அங்கீகரிக்கப்பட மாட்டாது, அது அல்லாமல் மிகப்பெரிய ஒரு பாவத்தை சுமந்தவர். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடையை மீறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்துக்கே போவானு சொல்றாங்க சஹாபிக்கு, நீங்க என்ன செய்யுங்க, இதுக்கு போங்க, அவங்க உங்க மனைவியோட போய் நீங்க ஹஜ் செய்யுங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப எனவே ரசூலுல்லா இபாதத்தும் பாலாகி ரசூலுல்லாஹ்வுடைய தடையையும் மீறிவிட்டோம் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு பாவத்துக்கும் நாங்கள் ஆளாக வேண்டி வரும் என்பதை வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும், விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்கு பெருமைக்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்டவர்கள் இப்படியான நிலைமையில ஹஜ்ஜிக்கு போய் என்ன செய்யறாங்க, இவங்களுக்கு வந்து இஸ்திதாஅத்து, அதாவது அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான், வலில்லாஹி அலன் நாஸ் ஹஜ்ஜுல் பைத்தி மனிஸ்தத்தா இலைஹி சபீலா, அதாவது மக்களுக்கு யாருக்கெல்லாம் சக்தி பெறுவார்களோ, என்ன சக்தி, பொருளாதார ரீதியான மட்டும் இல்ல, அதாவது பொருளாதார ரீதியாக உடல் ரீதியாகும், பெண்கள் என்று வரும்பொழுது இந்த மகரத்தையும் சேர்க்கிறாங்க சக்தியாக. ஒரு பெண்ணுக்கு வந்து மகரம் இல்லையா அவள் சக்தி பெறல, அவளுக்கு பணம் மிகுது, அவளுக்கு என்ன பொருளாதாரம் இருக்குது, உடல் ரீதியாக சக்தி இருக்குது, ஆனால் ஒரு பெண் என்று வந்துட்டு அந்த பெண்ணுக்கு வந்து மகரம் இல்லைன்னு சொன்னா அவள் சக்தி வரல. இஸ்தித்தா ஆத்துல ஒரு ஹஜ்ஜி கடமை ரசூல் அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக சொல்றான். எனவே அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, அப்ப இப்படி தடை வந்திருக்க, நாங்கள் இந்த தடையெல்லாம் மீறி நாங்கள் ஹஜ்ஜிக்கு போவோம் சொன்னால், உம்ராக்கு போவோம் சொன்னால், நாங்கள் நன்மை செய்ய போய் தீமையை கொண்டு வந்த மாதிரி, எப்படி அந்த குளிக்க போய் சேத்த பூசிட்டு வந்து சொல்லுவாங்களே, அந்த கதை மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி என்ன செஞ்சிருக்காங்க, நிறைய பேருடைய ஹஜ்ஜி உம்ரா அப்படித்தான். சிலவங்க வந்து என்ன செய்யறாங்க, பிள்ளைகள் வந்து எப்படியாவது உமாவை உம்ராக்கு அனுப்பணும், எப்படியாவது உமாவை ஹஜ்ஜிக்கு அனுப்பணும், வாப்பா தான் நமக்கு அனுப்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய, எல்லாரும் சேர்ந்து காசு போட்டு செலவழிச்சு என்ன செய்யறது, ஹஜ்ஜி கிடைக்கிறது. ஆனா அங்க என்ன, இஸ்திதா ஆத்து பேணப்பட்டில்ல. அங்க எப்படி வந்தாங்க, மஹரம் பேணப்படல, யாரோடய வந்திருக்காங்க எப்படியோ. அப்ப இந்த மாதிரி என்ன செய்யறாங்க, நிறைய நம்ம சமுதாயத்தில் நடக்கிறத நாங்க பார்க்க நம்புகிறீர்களே. வெறுமனே ஹஜ் உம்ராவோடு மாத்திரம் நாங்கள் சுருக்கிக் கொள்ளாமல், எல்லா விஷயத்திலும் நாங்கள் பிரயாணம் என்று எதுவெல்லாம் வருகின்றதோ அதில வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும், மஹரம் துணையை பேணக்கூடியவர்களாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், மாற வேண்டும் என்பதனை இந்த இடத்துல வந்து நாங்கள் அழுத்தம் திருத்தமாக தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த மகரம் விஷயத்துல வந்து மிக முக்கியமாக கணவன் வரலாம், தந்தை, மகன், சகோதரன், பால்குடி சகோதரன், அதே நேரம் தாயுடைய கணவன், தாய்க்கு வந்து ஏற்கனவே திருமணம் முடிச்சு அல்லது தனது தந்தைக்கு புறவு இன்னொரு திருமணம் முடிச்சு அந்த கணவன் இருந்தால் சொன்னால் அவர் வரலாம். கணவனுடைய மகன், கணவனுக்கு ஏற்கனவே திருமணத்தின் மூலமாக பிள்ளைகள் இருந்திருந்தால், ஆண் பிள்ளைகள் இருந்தால் கூட அந்த பிள்ளையும் என்ன செய்யுது, மகர உறவுல வரும். அப்ப இந்த மாதிரியானவர்கள் என்ன செய்வாங்க, அவங்களோட இவங்க என்ன செய்யலாம், தாராளமாக பிரயாணம் போகலாம். அது ஹஜ்ஜாக இருக்கலாம், உம்ராவாக இருக்கலாம், ஏனைய பிரயாணங்களாக இருக்கலாம், அந்த பிரயாணங்கள் அவங்களுக்கு போகலாம் என்று இஸ்லாம் என்ன செய்கின்றது, சொல்லி காட்டியிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இது அல்லாமல் இன்றைக்கு வந்து நமது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய கணவனுடைய சகோதரன், கணவனுடைய சகோதரனை மகரமா நினைக்கிறாங்க, கணவனுடைய சகோதரன் மச்சான் என்று சொல்லுவாங்க இல்லையா, கணவனுடைய சகோதரன் இவர், அல்லது சகோதரிகளுடைய கணவன்மார்கள், சகோதரருடைய கணவன்மார்கள், தன்னுடைய சகோதர ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய சகோதரருடைய கணவன், அது மூத்த சகோதரியா இருக்கலாம், இளைய சகோதரியா இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவங்களுடைய கணவன்மார்கள் மகரமாக முடியாது. தன்னுடைய கணவனுடைய சகோதரர்கள் மகரமாக முடியாது. அல்லது சித்தப்பா சின்னம்மாவுடைய பிள்ளைகள், மாமா மாமியுடைய பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், இவங்க எல்லாம் யாரும் என்ன செய்ய முடியாது, கணவனுடைய நண்பர்கள், இவங்க யாருமே மகரமாக முடியாது. ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்க, இதெல்லாம் மகரமுடைய பட்டியலை கொண்டு வந்திருக்காங்க நம்ம முஸ்லீம் உம்மத், இவங்கெல்லாம் மகரம் தான் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அப்படி கொண்டு வந்து அப்படி நம்பிக்கை வைத்து, நம்ம ஃப்ரெண்டு தானே, நம்ம தம்பி தானே, நம்ம சகோதரன் தானே, நம்ம மச்சான் தானே, அவரை கூட்டு வரலாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இன்னைக்கு நமது பெண்களை வந்து இந்த மகரம் அல்லாத உறவினர்களோடு அனுப்பி என்ன செய்யுது, இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் வருவதை நாங்கள் பார்க்கிறோம். சில நேரங்களில் வந்து இந்த வெளிநாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய சில உறவுகள் வந்து சில மக்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், தன்னுடைய சகோதரர்களை நம்பி அல்லது தன்னுடைய இந்த மாதிரியான மகரம் அல்லாத உறவுகளை நம்பி தனது மனைவிமாரை விட்டுட்டு வராங்க. விட்டுட்டு வந்தால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கிறோம். சில நேரத்தில் அந்த குடும்பமே சீரழிந்து இவரை விட்டுட்டு அவங்களோட ஓடி போகக்கூடிய நிலைமையெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம், கேள்விப்படுறோம். சுபஹானல்லாஹ், நிறைய விஷயங்கள் நடப்ப நாம் கேள்விப்படுறோம். அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, இதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், இஸ்லாம் சொல்லியிருக்கக்கூடிய இந்த அழகான வழிகாட்டல்கள் எங்களது குடும்பங்கள் என்ன செய்யறது இல்ல, பின்பற்றது கிடையாது. நாங்கள் அதெல்லாம் பார்க்கறது இல்ல, அதை பத்திலாம் நம்ம சிந்திக்கிறது இல்ல. நம்ம என்ன நினைக்கிறது, நம்ம நம்மளையே சுத்தப்படுத்திக்கிறது, நம்ம நம்ம மனைவியை சுத்தப்படுத்திக்கிறது, நம்ம நண்பர்களை சுத்தப்படுத்துறது, நம்ம நம்ம சகோதரர்களை சுத்தப்படுத்துறது, சுத்தப்படுத்தி என்ன செய்யறது, மார்க்கத்தை அப்படியே நம்மளுக்கு தேவையான மாதிரி வளர்ச்சி நினைச்சு எடுத்துக்கிறது. அப்ப இதனால வந்து பல பிரச்சனைகள் நடப்பதை நாங்கள் பார்க்கிறோம். குடும்பங்கள் சீரழிந்து பார்க்கிறோம். குறிப்பாக மானம் தொடர்பான பிரச்சனைகள், பல்வேறுபட்ட மானக்கேடான செயல்கள் நடப்பதை நாம் என்ன செய்யறோம், பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. எனவே அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த மாதிரியான செயல்பாடுகள் நடந்து ஒரு மனிதர் வந்து என்ன செய்யக்கூடாது, பின்னால வந்து என்ன செய்யக்கூடாது, அந்த 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 மாதிரியான மோசமான ஒரு விளைவு வந்ததுக்கு பின்னால் அவர் கவலைப்படக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் இஸ்லாம் என்ன செய்கின்றது, வேலையை போடுது. ஆரம்பத்தில் வேலையை போட்டு என்ன செய்யுது, இதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது, இப்படியெல்லாம் உங்க மனைவி அனுப்பக்கூடாது, இப்படியெல்லாம் உங்க மனைவி வந்து என்ன செய்யக்கூடாது, பிரயாணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி, மகரம் அல்லாத ஆண்கள் ஒரு பெண்மணி பிரயாணம் செய்யக்கூடாது, மகரம் அல்லாத ஆண்கள் என்ன செய்ய முடியாது, ஒரு பெண்ணுக்கு வந்து ஒருபோதும் மகரமாக முடியாது என்பதனை இஸ்லாம் என்ன செய்கின்றது, மிக தெளிவாக சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்கு பெருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாம் எங்களுக்கு எதையெல்லாம் தடையாக வைத்திருக்கின்றதோ அது எங்களுக்கு நலவுக்காக விதிக்கப்பட்ட தடைகள் என்று நாங்கள் அதனை பெருமனதோடு நாங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த இஸ்லாம் வழங்கியிருக்கக்கூடிய அந்த அனுமதிக்குள் நாங்கள் எங்களது வாழ்க்கையை நாங்கள் சுருக்கிக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சிப்போம்னு சொன்னால், நிச்சயமாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காட்டி தந்த அந்த மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கிடைக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அப்படியான சிறந்த ஒரு குடும்ப அமைப்பை எங்களுக்குள்ளே ஏற்படுத்திக் கொள்வதற்கு தௌஃபிக் செய்து தருவானாக என்று கேட்டு முடிக்கின்றேன். ஹாதா மா இந்தி வல்லில் மைந்த அல்லாஹ் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கஃபூர் ரஹீம்.